ஓம் சாந்தி. 23/8/2025 காலை முரளி, பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களை ஞான ரத்தினங்களால் அலங்கரித்து வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்வதற்காக பாபா வந்துள்ளார். பிறகு ராஜ்யத்தில் அனுப்பி வைப்பார். அதனால் அளவற்ற குஷியில் இருங்கள். ஒரு பாபாவிடம் மட்டும் அன்பு வையுங்கள். கேள்வி: தனது தாரணையை வலிமையுள்ளதாக, அதாவது உறுதியாக ஆக்குவதற்கான ஆதாரம் எது? பதில்: தனது தாரணையை வலிமையுள்ளதாக ஆக்குவதற்கு சதா இதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் என்ன நடந்ததோ அது நல்லதாகவே நடந்தது. அது பிறகு கல்பத்திற்கு பின் நடக்கும். என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் கல்பத்திற்கு முன்பும் கூட இவ்வாறே நடந்தது. எதுவும் புதிதல்ல. இந்த யுத்தங்களும் 5000 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. மீண்டும் அவசியம் நடைபெறும். இந்த வைக்கோல் குவியல், அதாவது பழைய உலகம் மற்றும் உடல், அழியதான் போகின்றது. இதுபோல் ஒவ்வொரு வினாடியும் டிராமாவின் நினைவில் இருப்பீர்களானால் தாரணை வலிமையுள்ளதாக ஆகிக் கொண்டே செல்லும். பாடல்: தூர தேசத்தில் வசிப்பவர். ஓம் சாந்தி. குழந்தைகள் இதற்கு முன்பும் தூர தேசத்திலிருந்து வேறொரு தேசத்திற்கு வந்துள்ளனர். இப்பொழுது இந்த அந்நிய தேசத்தில் துக்கமடைந்துள்ளனர். அதனால் அழைக்கின்றனர், தங்களுடைய தேசமாகிய வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று. இது உங்களுடைய அழைப்புதான் இல்லையா? நீண்ட காலமாக நீங்கள் நினைவு செய்தே வந்திருக்கிறீர்கள். அதனால் பாபாவும் குஷியோடு வருகின்றார். நாம் குழந்தைகளிடம் செல்கின்றோம் என்பதை அறிந்துள்ளார். எந்த குழந்தைகள் காம சிதையில் அமர்ந்து எரிந்து விட்டுள்ளார்களோ அவர்களை வீட்டிற்கு அழைத்து செல்வேன். பிறகு ராஜ்யத்தில் அனுப்பி வைப்பேன். அதற்காக ஞானத்தால் அலங்கரிக்கவும் செய்வேன் என்று கூறுகின்றார். குழந்தைகளும் தந்தையை காட்டிலும் அதிகம் குஷியடைய வேண்டும். பாபா வந்துள்ளார் என்றால் அவருடையவராக ஆக வேண்டும். அவர் மீது மிகுந்த அன்பு செலுத்த வேண்டும். பாபா தினந்தோறும் புரிய வைக்கின்றார். ஆத்மா பேசுகிறது இல்லையா? பாபா 5000 ஆண்டுகளுக்கு பிறகு டிராமாவின் அனுசார் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு மிகுந்த குஷியின் கஜானா கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பாபா, நீங்கள் எங்களுடைய பையை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களை தங்களின் வீடு, அதாவது சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறீர்கள். பிறகு ராஜதானிக்கு அனுப்பி வைப்பீர்கள். எவ்வளவு அளவற்ற குஷி இருக்க வேண்டும்! பாபா சொல்கின்றார், நான் இந்த வேறொரு ராஜதானியில்தான் வர வேண்டும் என்று இருக்கிறது. பாபாவுக்கு மிக இனிமையான மற்றும் அற்புதமான பாட்டுள்ளது. அதுவும் குறிப்பாக இந்த மாற்றாம் தேசத்தில் வந்துள்ளார் எனும் போது. இவ்விஷயங்களை நீங்கள் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பிறகு இந்த ஞானம் மறைந்து போகும். அங்கே இதற்கான அவசியமே இருக்காது. பாபா சொல்கின்றார், நீங்கள் எவ்வளவு புத்தியற்றவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். டிராமாவின் நடிகர்களாக இருந்த போதிலும் தந்தையை பற்றி அறியாதிருந்தீர்கள். எந்த தந்தையானவர் செய்பவர் செய்விப்பவராக இருக்கின்றாரோ அவர் எதை செய்கின்றார், எதை செய்விக்கின்றார் என்பதை மறந்துவிட்டிருக்கிறீர்கள். பழைய உலகம் முழுவதையும் ஸ்வர்க்கமாக ஆக்குவதற்காக வருகின்றார். ஞானம் தருகின்றார். அவர் ஞான கடலாக உள்ளார் என்றால் அவசியம் ஞானம் தருகின்ற காரியத்தை செய்வார் இல்லையா? பிறகு உங்கள் மூலமாக செய்விக்கவும் செய்கிறார். மற்றவர்களுக்கும் செய்தி கொடுங்கள். தந்தை அனைவருக்குமே சொல்கின்றார். இப்போது தேக உணர்வை விட்டு என்னை நினைவு செய்வீர்களானால் விக்கர்மங்கள் விநாசமாகிவிடும். நான் ஸ்ரீமத் தருகின்றேன். அனைவருமே பாவாத்மாக்கள்தான். இச்சமயம் மரம் முழுவதும் தமோ பிரதானம் இற்றுப்போன நிலையை அடைந்துள்ளது. எப்படி மூங்கில் காட்டை நெருப்பு பற்றி கொண்டால் முற்றிலும் முழுவதுமாக எரிந்து அழிந்து விடுகிறது, காட்டில் தண்ணீர் எங்கிருந்து வரும்? நெருப்பை அணைப்பதற்கு? இந்த பழைய உலகம் முழுவதும் தீப்பற்றிக் கொள்ளும். பாபா சொல்கின்றார், எதுவும் புதிதல்ல. பாபா நல்ல நல்ல பாயிண்ட்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அவற்றை குறித்து வைக்க வேண்டும். பாபா புரிய வைத்துள்ளார், மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் அவர்களின் தர்மங்களை மட்டும் ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றனர். அவர்களை பைகம்பர், மெசஞ்சர், அதாவது தூதுவர் என்றெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. இதையும் மிகவும் யுக்தியுடன் எழுத வேண்டும். ஷிவ் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். குழந்தைகளோ அனைவரும் தான், அனைவரும் சகோதரர்கள். ஆக ஒவ்வொரு சித்திரத்திலும் ஒவ்வொரு வாசகத்திலும் அவசியம் எழுத வேண்டும், ஷிவ் பாபா இது போல் புரிய வைக்கின்றார் என்று. பாபா சொல்கின்றார், குழந்தைகளே, நான் வந்து சத்யுக ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றேன். அதில் 100% சுகம், சாந்தி, பவித்ரதா அனைத்தும் இருக்கும். அதனால் அது சொர்க்கம் என சொல்லப்படுகிறது. அங்கே துக்கத்தின் பெயரே இருக்காது. மற்ற தர்மங்கள் அனைத்தையும் விநாசம் செய்விப்பதற்கு நிமித்தமாக ஆகிறேன். சத்யுகத்தில் இருப்பதே ஒரு தர்மம், அது புது உலகம். பழைய உலகத்தை அழிக்க செய்கின்றேன். இது போன்ற வேலையை வேறு யாரும் செய்வதில்லை. சங்கர் மூலம் விநாசம் என சொல்லப்படுகிறது. விஷ்ணுவும் லக்ஷ்மி நாராயணன் தான். பிரஜாபிதா பிரம்மாவோ இங்கேயே இருக்கின்றார். இவரே தூய்மையான ஃபரிஷ்தா ஆகின்றார். அதனால் பிறகு பிரம்ம தேவதா என சொல்லப்படுகின்றார். அவர் மூலம் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனையாகின்றது. இந்த பிரம்மா பாபாவும் தேவி தேவதா தர்மத்தின் முதல் இளவரசன் ஆகின்றார். ஆக பிரம்மா மூலம் ஸ்தாபனை, சங்கர் மூலம் விநாசம். சித்திரமோ கொடுக்க வேண்டும் இல்லையா? புரிய வைப்பதற்காக இந்த சித்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இவற்றின் அர்த்தம் யாருக்கும் தெரியாது. சுய தரிசன சக்கரதாரி பற்றியும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. பரம்பிதா பரமாத்மா சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றி அறிந்துள்ளார். அவரிடம் முழு ஞானமும் உள்ளது என்றால் சுய தரிசன சக்கரதாரி ஆகின்றார் இல்லையா? நாம் தான் இந்த ஞானத்தை சொல்கின்றோம் என்று அறிந்துள்ளார். பாபாவோ தாமரை மலர் போல நான் ஆக வேண்டும் என சொல்ல மாட்டார். சத்யுகத்தில் நீங்கள் தாமரை மலர் போலதான் இருக்கிறீர்கள். சந்நியாசிகளுக்கு இதை சொல்ல மாட்டார்கள். அவர்களோ காட்டுக்கு சென்று விடுகின்றனர். பாபாவும் சொல்கின்றார், அவர்கள் முதலில் பவித்ர சதோ பிரதானமாக உள்ளனர். பாரதத்தை பவித்ரதாவின் பலத்தினால், அதாவது முற்றிலும் வீழ்ந்து விடாதவாறு நிறுத்தி வைக்கின்றனர். பாரதத்தை போன்ற பவித்ர தேசம் வேறு கிடையாது. எப்படி பாபாவுக்கு மகிமை உள்ளதோ அதுபோல பாரதத்திற்கும் மகிமை உள்ளது. பாரதம் ஸ்வர்கமாக இருந்தது. இந்த லக்ஷ்மி நாராயணர் ராஜ்யம் செய்தனர். பிறகு எங்கே சென்றனர்? இதை இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த தேவதைகள்தான் 84 பிறவிகளை எடுத்து பிறகு பூஜாரி ஆகின்றனர் என்பது வேறு யாருடைய புத்தியிலும் இருக்காது. இப்போது உங்களுக்கு முழுமையான ஞானம் உள்ளது. நாம் இப்பொழுது பூஜைக்குரிய தேவி தேவதா ஆகின்றோம். பிறகு பூஜாரி மனிதர்களாக ஆவோம். மனிதர்களோ மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். இப்படி விதவிதமாக உருவாக்கப்பட்ட சித்திரங்கள் போல் எந்த ஒரு மனிதனும் இருப்பதில்லை. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் ஏராளமான சித்திரங்கள். உங்களுடைய ஞானமோ குப்தமாக உள்ளது. இந்த ஞானத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் இந்த தேவி தேவதா தர்மத்தின் இலைகளாக, அதாவது சார்ந்தவர்களாக இருப்பார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். மற்றபடி மற்றவர்களை ஏற்றுக்கொள்பவர்கள் கேட்க மாட்டார்கள். யார் சிவனுக்கும் தேவதைகளுக்கும் பக்தி செய்கின்றார்களோ அவர்கள்தான் வருவார்கள். முதலில் எனக்கும் பூஜை செய்கின்றனர். பிறகு பூஜாரி ஆகி தனக்கே கூட பூஜை செய்கின்றனர். ஆக இப்போது குஷி ஏற்படுகிறது. நாம் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரி ஆனோம். இப்பொழுது மீண்டும் பூஜைக்குரியவராக ஆகின்றோம். எவ்வளவு குஷி கொண்டாடுகின்றனர். இங்கோ அல்ப காலத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றனர். அங்கோ உங்களுக்கு சதா காலமும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். அங்கே தீபாவளி முதலியவை லக்ஷ்மியை அழைப்பதற்காக இல்லை, முடிசூட்டு விழாக்காக தீபமாலா இருக்கும். மற்றபடி இச்சமயம் என்ன பண்டிகைகள் கொண்டாடப்பட்டிருக்கின்றனவோ அவை அங்கே இருக்காது. அங்கோ சுகத்தின் மேல் சுகம் இருக்கும். இந்த ஒரு சமயத்தில்தான் நீங்கள் முதல் இடை கடை பற்றி அறிந்திருக்கிறீர்கள். இந்த பாயிண்ட்கள் அனைத்தையும் எழுதுங்கள். சந்நியாசிகளினுடையது ஹட்டயோகம், இது ராஜயோகம். பாபா சொல்கின்றார், ஒவ்வொரு பக்கத்திலும் ஆங்காங்கே ஷிவ் பாபாவின் பெயர் அவசியம் இருக்க வேண்டும். ஷிவ் பாபா குழந்தைகளாகிய நமக்கு புரிய வைக்கின்றார். நிராகார் ஆத்மாக்கள் இப்போது சாக்காரில், அதாவது சரீரத்தில் அமர்ந்துள்ளனர். ஆகவே பாபாவும் சாக்காரில் பிரவேசித்து புரிய வைப்பார் இல்லையா? அவர் சொல்கின்றார், தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள். சிவ பகவான் குழந்தைகளுக்கு சொல்கின்றார், அவர் தாமே இங்கு முன்னால் வந்திருக்கின்றார் இல்லையா? மிக முக்கியமான பாயிண்ட்கள் புத்தகத்தில் அப்படி தெளிவாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதை படிப்பதன் மூலம் தானாகவே ஞானம் வந்துவிட வேண்டும். ஷிவ் பகவான் வாக்கு எனும் போது அதை படித்தல் மூலம் மஜா வந்துவிடும். இது புத்தியின் வேலை இல்லையா? பாபாவும் ஷரீரத்தை கடனாக பெற்று பிறகு அதன் மூலம் சொல்கின்றார் இல்லையா? இவருடைய, அதாவது பிரம்மா ஆத்மாவும் கூட கேட்கிறது. குழந்தைகளுக்கு நஷா அதிகம் இருக்க வேண்டும். பாபா மீது மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். இதுவோ அவருடைய ரதம். இவரின் அநேக பிறவிகளின் கடைசி பிறவியில் நான் இவருக்குள் பிரவேசமாகின்றேன். பிரம்மா மூலம் இவர்கள், அதாவது பிராமணர்கள் ஆகின்றனர். பிறகு மனிதனில் இருந்து தேவதையாகின்றனர். சித்திரம் எவ்வளவு தெளிவாக உள்ளது! தனது சித்திரத்தையும் கொடுங்கள். மேலே அல்லது பக்கத்தில் இரட்டை கிரீடம் அணிந்தவராக யோக பலத்தினால் நாம் இது போல் ஆகின்றோம். மேலே ஷிவபாபா இருக்க வேண்டும். அவரை நினைவு செய்து செய்தே மனிதனில் இருந்து தேவதை ஆகிவிடுகின்றனர். முற்றிலும் தெளிவாக உள்ளது. வண்ண சித்திரங்களின் புத்தகம் அதுபோல் இருக்க வேண்டும். மனிதர்கள் பார்த்ததும் குஷியடைய வேண்டும். அதில் பிறகு கொஞ்சம் சாதாரணமானதும் அச்சிட வேண்டும். ஏழைகளுக்காக பெரியதிலிருந்து சிறியதாக, சிறியதிலிருந்து இன்னும் சிறியதாக செய்ய முடியும். ரகசியம் அதில் வந்துவிட வேண்டும். கீதாவின் பகவான் பற்றிய சித்திரம் முக்கியமானதாகும். அந்த கீதையில் கிருஷ்ணரின் சித்திரம், இந்த கீதையில் திருமூர்த்தியின் சித்திரம் இருந்தால் மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்கு சுலபமாக இருக்கும். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் இங்கே உள்ளனர். பிரஜாபிதா பிரம்மாவோ சூக்ஷ்ம வதனத்தில் இருக்க முடியாது. பிரம்ம தேவதாய நமஹ, விஷ்ணு தேவதாய நமஹ என சொல்கின்றனர். இப்பொழுது தேவதைகளாக யார் இருக்கின்றனர்? தேவதைகளோ இங்கே ராஜ்யம் செய்தனர். தேவதா தர்மமோ உள்ளது இல்லையா? ஆக இவை அனைத்தையும் நன்கு புரிய வைக்க வேண்டியுள்ளது. பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா, இருவரும் இங்கே உள்ளனர். சித்திரங்கள் உள்ளன என்பதால் புரிய வைக்கப்படுகின்றது. முதல் முதலில் தந்தை பற்றி தெளிவுபடுத்தினால் அனைத்து விஷயங்களும் தெளிவாகிவிடும். பாயிண்ட்களோ அநேகம் உள்ளன. மற்ற அனைவரும் தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றனர். பாபாவோ ஸ்தாபனை விநாசம் இரண்டுமே செய்விக்கின்றார். அனைத்துமே டிராமாவின் அனுசார்தான் நடைபெறுகின்றன. பிரம்மா பேச முடியுமா? விஷ்ணு பேச முடியுமா? சூக்ஷம வதனத்தில் என்ன பேசுவார்கள்? இவை அனைத்தும் புரிந்து கொள்வதற்கான விஷயங்களாகும். இங்கே நீங்கள் புரிந்து கொண்டு பிறகு மேல் வகுப்பிற்கு டிரான்ஸ்பர் ஆகின்றீர்கள். அடுத்த வகுப்பறை கிடைக்கின்றது. மூல வதனத்தில் யாரும் நிரந்தரமாக அமர்ந்திருக்கவோ முடியாது. பிறகு அங்கிருந்து நம்பர்வார் வர வேண்டியுள்ளது. முதல் முதலில் முக்கிய விஷயம் ஒன்றுதான், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து சொல்ல வேண்டும். கல்பத்திற்கு முன்பும் கூட அதுபோல் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கங்கள் முதலானவை கூட கல்பத்திற்கு முன் நடைபெற்றன. இதுபோல் பாயிண்ட்கள் வெளிப்பட்டன. கடந்து போன இன்றைய தினம் நல்லதாகவே நடந்தது. மீண்டும் கல்பத்திற்கு பிறகு இவ்வாறே நடைபெறும். இப்படி இப்படி தனது தாரணையை செய்து கொண்டு பக்குவமடைந்து கொண்டே செல்லுங்கள். பாபா சொல்லியுள்ளார், புத்தக வடிவில் கூட போடுங்கள். இந்த யுத்தம் நடைபெற்றிருந்தது, எதுவும் புதிதல்ல. 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட இது போல் நடைபெற்றது. இவ்விஷயங்களை நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள், வெளியில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் சொல்கின்ற விஷயங்களோ அற்புதமானவை என்று மட்டும் சொல்லிவிடுவார்கள். நல்லது, எப்பொழுதாவது போய் புரிந்து கொள்வார்கள். சிவ பகவான் குழந்தைகளுக்கு சொல்கின்றார், இப்படி இப்படி வார்த்தைகள் இருக்குமானால் வந்து புரிந்து கொள்ளவும் செய்வார்கள். பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் என்று பெயர் எழுதப்பட்டுள்ளது. பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம்தான் பிராமணர்களை படைக்கிறார். பிராமணன் தேவி தேவதாய நமக என சொல்கின்றனர் இல்லையா? எந்த பிராமணர்கள்? நீங்கள் கலியுக பிராமணர்களுக்கு கூட புரிய வைக்க முடியும் பிரம்மாவின் குழந்தைகள் யார் என்று. பிரஜாபிதா பிரம்மாவுக்கு இவ்வளவு குழந்தைகள் என்றால் நிச்சயமாக இங்கே தத்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். யார் தங்களுடைய குலத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் நல்லபடியாக புரிந்து கொள்வார்கள். நீங்களோ தந்தையின் குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். தந்தை பிரம்மாவையும் தத்தெடுக்கின்றார். இல்லையென்றால் ஷரீரம் உள்ள பொருள் எங்கிருந்து வந்தது? பிராமணர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வார்கள், சந்நியாசிகள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அஜ்மீரில் பிராமணர்கள் உள்ளனர், ஹரித்வாரில் ஒரே சந்நியாசிகள் மயம்தான். வழிகாட்டிகளாக பிராமணர்கள் உள்ளனர், ஆனால் அவர்களோ பட்டினியில் உள்ளனர். அவர்களுக்கு சொல்லுங்கள், நீங்களோ இப்பொழுது சரீர சம்பந்தமான வழிகாட்டிகள், இப்பொழுது ஆன்மீக வழிகாட்டி ஆகுங்கள். உங்களுக்கு வழிகாட்டி என்றுதான் பெயர். பாண்டவ சேனையும் கூட புரிந்து கொள்வதில்லை. பாபா பாண்டவர்களின் தலைவர். பாபா சொல்கின்றார், ஹே குழந்தைகளே, என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். அப்போது விக்கிரமங்கள் விநாசமாகும், மேலும் உங்கள் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். பிறகு அமரபுரிக்கான பெரிய யாத்திரை நடைபெறும். மூல வத்தனத்திற்கு எவ்வளவு பெரிய யாத்திரை இருக்கும்? முழுவதுமாக அனைத்து ஆத்மாக்களும் சென்றுவிடும். எப்படி தேனீக்களின் கூட்டம் செல்கின்றது இல்லையா? தேனீக்களின் ராணி பறந்தால் அதன் பின்னால் அனைத்தும் பறக்கின்றன. அதிசயம் இல்லையா? ஆத்மாக்கள் அனைவரும் கூட கொசு கூட்டம் போல் செல்வார்கள். சிவனுடைய ஊர்வலம் இல்லையா? நீங்கள் அனைவரும் மணமகள்கள். மணமகன் நான் வந்துள்ளேன் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக. நீங்கள் அசுத்தமாக ஆகிவிட்டுள்ளீர்கள், அதனால் அலங்கரித்து உடன் அழைத்து செல்வேன். யார் அலங்காரம் செய்து கொள்ளவில்லையோ அவர்கள் தண்டனை பெறுவார்கள். சென்றுதான் ஆக வேண்டும். காசி கல்வெட்டில் கூட மனிதர்கள் இறக்கின்றனர் என்றால் ஒரு வினாடியில் எவ்வளவு தண்டனைகள் அனுபவித்து விடுகின்றனர். மனிதர்கள் கூக்குரலிட்டுக் கொண்டே இருக்கின்றனர். இதுவும் அதுபோலதான். நாம் ஜென்ம ஜென்மாந்திரத்தின் துக்க தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக புரிந்து கொண்டுள்ளனர். அந்த துக்கத்தின் ஃபீலிங், அதாவது உணர்வு அதுபோல் உள்ளது. ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்களுக்கான தண்டனை கிடைக்கிறது. எவ்வளவு தண்டனை பெறுகின்றார்களோ அந்த அளவு பதவி குறைந்துவிடும். ஆதலால் பாபா சொல்கின்றார், யோக பலத்தின் மூலம் கணக்கு வழக்குகளை முடித்து விடுங்கள், நினைவினால் சேமித்துக் கொண்டே செல்லுங்கள். ஞானமோ மிகவும் சுலபமானது. இப்போது ஒவ்வொரு கர்மத்தையும் ஞானத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும். தானமும் தகுதி உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பாவாத்மாக்களுக்கு கொடுப்பதன் மூலம் பிறகு கொடுப்பவர் மீது அதன் பாதிப்பு ஏற்படும். அவர்களும் பாவாத்மா ஆகிவிடுகின்றனர். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பொழுதும் கொடுக்கக்கூடாது. அவர்கள் போய் பிறகு அந்த பணத்தின் மூலம் ஏதேனும் பாவ கர்மங்களை செய்துவிடலாம். பாவாத்மாக்களுக்கு கொடுப்பவர்களோ உலகத்தில் அநேகர் அமர்ந்துள்ளனர். இப்போது நீங்கள் அதுபோல் செய்யக்கூடாது. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய வாக்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இப்போது ஒவ்வொரு கர்மத்தையும் ஞானத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும். தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே தானம் கொடுக்க வேண்டும். பாவாத்மாக்களோடு இப்போது எந்த ஒரு பணம் முதலியவற்றின் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக்கூடாது. யோக பலத்தின் மூலம் பழைய கணக்கு வழக்கு அனைத்தையும் முடித்துவிட வேண்டும். இரண்டாவது, அளவற்ற குஷியில் இருப்பதற்காக தனக்குத்தான் பேசிக்கொள்ள வேண்டும். பாபா எங்களுக்கு அளவற்ற குஷியின் கஜானாவை தருவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எங்கள் பையை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களோடு கூடவே நாங்கள் முதலில் சாந்திதாம் செல்வோம், பிறகு எங்களுடைய ராஜ்தானிக்கு வருவோம். வரதானம் பிரச்சனைகளை சமாதான சொரூபமாக மாற்றக்கூடிய விஸ்வத்திற்கு நன்மை செய்பவர் ஆகுக. பிரச்சனைகளை சமாதான சொரூபமாக மாற்றக்கூடிய விஸ்வத்திற்கு நன்மை செய்பவர் ஆகுக. விளக்கம், நான் விஸ்வத்திற்கு நன்மை செய்பவர், அதாவது விஸ்வ கல்யாணி. இப்பொழுது இந்த ஸ்ரேஷ்டமான பாவனை, ஸ்ரேஷ்டமான விருப்பத்தை எமர்ஜ் செய்யுங்கள். இந்த ஸ்ரேஷ்டமான சம்ஸ்காரத்திற்கு முன் எல்லைக்கு உட்பட்ட சம்ஸ்காரம் தானாக முடிவடைந்துவிடும். பிரச்சனைகள் சமாதான ரூபமாக மாறிவிடும். இப்பொழுது யுத்தத்தில் சமயத்தை இழக்காதீர்கள், ஆனால் வெற்றியின் சம்ஸ்காரத்தை எமர்ஜ் செய்யுங்கள். இப்பொழுது அனைத்தையும் சேவையில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் உழைப்பில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள். பிரச்சனைகளில் செல்வதற்கு பதிலாக தானம் கொடுங்கள், வரதானம் கொடுங்கள். அப்பொழுது சுயத்தை பிடித்திருக்கும் கிரகணம் தானாகவே சமாப்தியாகிவிடும். ஸ்லோகன், பிறருடைய குறை பலவீனங்களை வர்ணனை செய்வதற்கு பதிலாக குணஸ்வரூபம் ஆகுங்கள், குணங்களை மட்டும் வர்ணனை செய்யுங்கள். பிறருடைய குறை பலவீனங்களை வர்ணனை செய்வதற்கு பதிலாக குணஸ்வரூபம் ஆகுங்கள், குணங்களை மட்டும் வர்ணனை செய்யுங்கள். அவ்யக்த சமிக்கை, சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்ம அன்பின் அனுபவி ஆகுங்கள். தந்தைக்கு குழந்தைகள் மீது அவ்வளவு அன்பு உள்ளது, ஆகையினால் அமிர்த வேளையில் இருந்தே குழந்தைகளுக்கு பாலனை செய்கின்றார். ஒரு நாளின் துவக்கமே எவ்வளவு சிரேஷ்டமாக ஆகிவிடுகிறது. சுயம் பகவான் சந்திப்பை கொண்டாடுவதற்காக அழைக்கின்றார், உரையாடல் செய்கின்றார், சக்திகளை நிரப்புகின்றார். தந்தையினுடைய அன்பின் பாடல் உங்களை துயிலழ செய்கின்றது. இனிமையான குழந்தைகளே, அன்பான குழந்தைகளே வாருங்கள் என்று எவ்வளவு அன்போடு அழைக்கின்றார், துயிலழ செய்கின்றார். சகஜ யோகி வாழ்க்கைதான் இந்த அன்பான பாலனையினுடைய நடைமுறை சொரூபம் ஆகும். ஓம் சாந்தி.